Hallelujah, 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 Hallelujah. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உம்மை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, கடந்த மாதத்தில் தேர்தலுக்கு முன்பாக இந்த ஒரு குறுந்தகவல் நிறைய வலைத்தளங்களில் அதிகமாக வைரலாகி வந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நிறைய பேர் இதை பார்த்து மிகவும் பயந்திருப்போம். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் பேசுவார்களா? இப்படியெல்லாம் பேச முடியுமா? 2021க்குள்ளாக இங்கிருந்து கிறிஸ்தவர்களை விரட்டிவிடுவோம் என்ற அந்த ஒரு பேச்சு மிகவும் வைரலாகினது, அதிகமாகவே பேசப்பட்டது. அதை பார்த்த எல்லோருக்குள்ளும் ஒரு வகையான பதைபதைப்பு நிச்சயமாக மேலோங்கி இருந்திருக்கும். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரி இப்படித்தான் தொடங்குகிறது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது ஏற்கனவே என்னை வெறுத்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஏற்படுகிற அனுபவம் அல்ல, நாம் சார்ந்திருக்கிற இயேசுவுக்கு ஏற்பட்ட அனுபவம். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்காக இந்த அனுபவம் நமக்கும் நிச்சயமாக வரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை கண்டு பதைபதைப்பதோ அச்சம் பெறுவதோ அல்லது அச்சத்திற்கு உள்ளாவதோ பயத்திற்கு நம்மை உட்படுத்துவதோ தேவையற்ற ஒரு செயல் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நபர்களுக்கு என்ன ஆனது? இப்படி பேசியவர்களுக்கு என்ன ஆனது? இரண்டு தேர்தலிலும் தோல்வியை சந்தித்ததுதான் மிச்சம். அப்படிதான் கடவுள் நடக்கிறார், அப்படிதான் கடவுள் தனது மக்களை பாதுகாக்கிறார் என்பதை நான் உள்ளூர நம்புகிறேன். இது எனது நாடு, இது எனது மாநிலம், இது எனது இனம், இது எனது ஊர், எனது ஜாதி என்று இருப்பவர்களுக்கு இறுதியில் மிஞ்சுவது என்னவோ தோல்வி. அது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் பிரபலமாக இருப்பது போல நமக்கு தோன்றலாம். அவர்கள் பல வேளைகளிலே இன்னும் அதிகப்படியான செல்வ செழிப்புள்ள மக்களாக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் நிரந்தரமல்ல, நிரந்தரமல்ல என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படி புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் எதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு வழியாக கடவுள் நம்மை மீட்டு விட்டார். இந்த உலகம் எனக்கானது அல்ல. வி ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுவார்கள். நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு, வினோதமான வழக்கு. தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே உயில் எழுதி வைப்பது வழக்கம். தனது பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் எல்லாவற்றையும் பிள்ளைகள் மீது எழுதி வைப்பது வழக்கம். அப்படி ஒரு பெற்றோர் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளையோ அந்த பெற்றோரை கவனிக்காமல் விட்டுவிட்டான். இது எனது சொத்து என்ற எண்ணம் மேலோங்கியது. எப்படி வந்தது என்பதெல்லாம் அவனுக்கு தோணலை. ஆனால் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான். அவர்களை நடுத்தருவிலே நாதியற்றவர்களாக விட்டுவிட்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு நெத்திடியாக ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்தது. அவர்களுக்குரியதை மீண்டுமாக அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக. இப்படி எங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, நாதியற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு மனிதன் உணர்ந்து உண்மையாகவே இந்த உலகத்தின் பார்வையிலே தாங்கள் மதிக்கப்படாதவர்களாக கருதப்படுகிற போது அதுதான் இயேசுவிற்கு ஏற்பட்ட அனுபவமாக நமக்கு முன்பாக இன்றைய நற்செய்தி வைக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை கையில் ஒரு மொபைலை வச்சு விளையாண்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த சின்ன பிள்ளைகிட்ட இந்த மொபைலை கொடுப்பாப்பா அப்படின்னு, இந்த மொபைல் என்னது, 2 வயசு தாங்க இருக்கும், அந்த பிள்ளை சொல்லுகிற வார்த்தை இந்த மொபைல் என்னது, நான் கொடுக்க மாட்டேன், எங்களுது, எங்களுது. எங்கிருந்து வருகிறது இந்த எண்ணம்? எனது, நான், எங்களது என்ற குறுகிய மனப்பான்மை நமக்குள்ளே வேகமாக வேரூன்றி விடுகிறதே. 2 வயதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம், இது என்னது, இது என்னது. உண்மையாகவே சற்று ஆச்சரியமல்ல, அதிர்ச்சியோடு அந்த குழந்தையை பார்த்தேன். நான் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது, நாங்கள் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது, எங்களுடையது என்று மேலோங்கி விடுகிறது. குறுகிய மனப்பான்மை வேகமாக மேலோங்கி விடுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைய உலகம் வேகமாக அதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில்தான் இன்றைக்கு இந்த வழிபாட்டின் வழியாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகம் உங்களுக்கானது அல்ல. இதை நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாதுங்க. இந்த உலகம் இப்படி தான் நடக்கும், இதை புரிந்து கொள்வதே கிடையாது. நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இயேசு கூறுகிறார். இந்த உலகம் நமக்கானது அல்ல என்பதை உணர இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு ஆசிரியை, அவர் அருட்சகோதரி, 1 மாதங்களுக்கு முன்பாக அவரை நான் பார்த்தேன். தனிப்பட்ட விதத்தில் பேசி கொண்டிருந்த போது அந்த சகோதரி மிகவும் உணர்வு பூர்வமாக இதை பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, ஃபாதர், 12 மாதங்களாக உழைக்காமலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம், வாங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு இது உடன்பாடுக்கு எட்ட மறுக்கிறது, இது சரியா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே அந்த சகோதரியின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள், இன்றைய இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருபுறம் வேலை வாய்ப்பு இல்லை, ஒருபுறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வெளியில் போனால் நோய் தொற்று, அப்படியே நோய் தொற்றோடு வீட்டிற்கு வர முடியாது, மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்ற சூழல், இப்படி ஒரு பக்கம் அவலம் அவலம் அவலம், இன்னொரு பக்கம் எந்தவித ஊதியமும் அல்லது உழைப்புமே கொடுக்காமல் ஊதியம் பெறுகின்ற மக்களும் நம் நாட்டில் தான் இருக்கிறார். அந்த சகோதரி இடத்துல இப்படி சொன்னேன், உங்களால் முடிந்த அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், எத்தனையோ ஏழைவாழ் மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்து இந்த உணர்வுகளை நீங்கள் பெரிதாக்கி கொள்ளுங்கள். இந்த உணர்வுக்குள்ளே குறுகி போய்விட வேண்டாம், மாறாக சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், எவ்வளவோ மக்கள் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், தங்களுக்கு விடிவு கிடைக்காத என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், அன்றைய நாள் எப்படி விடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். ஒரு நாளிதழில் இப்படியாக ஒரு செய்தி, கடந்த வாரத்தில் ஒரு ஆசிரியர் இப்படி தான், வேலைக்கு போக முடியல, படிப்பு சொல்லி கொடுக்க முடியல, என்ன செய்வது என்று யோசித்தார். தானாகவே சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோவிலே பயணிப்பவர்கள் இலவசம், யாருக்கென்றால் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக, அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு செல்பவர்கள் என்று நிறைய பேர், பொது போக்குவரத்து இல்லாத இந்த சூழலிலே, அல்லல்பட்ட சூழலிலே அந்த நபர் முன்வந்து தன் கை காசை போட்டு இப்படியாக ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற போது, இன்னும் மானுடம் சாகவில்லை, இன்னும் மானுடம் இத்தகைய நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எங்களுக்கானது அல்ல என்ற ஆத்மார்த்தமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறது என்று தான் எனது மனதிலே பட்டது. இன்னொரு இளைஞர் தனது ஆட்டோவையே ஒரு மினி ஆம்புலன்ஸாக மாற்றி வைத்திருந்த, மக்கள் ஆக்சிஜனுக்காக அல்லல் படுகிற சூழலிலே இப்படி மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னால் முடிந்த அளவிற்கு அவர் தன்னிடம் கிடைத்த அந்த வருவாயை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவைகள் எல்லாம் செய்யக்கூடிய மக்களும் நம் மத்தியில் தான் இருக்கிறார். இவர்களுக்கென்று பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, குடும்பம் இல்லையா, அவர்களுக்கென்று வேலை இல்லையா, அவர்கள் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும், கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை தங்களுக்கானது என்று வைத்து கொண்டிருக்கலாமே, ஏன் அவ்வாறு செய்யவில்லை. இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கானது அல்ல என்ற சிந்தனையைத்தான் இன்றைக்கு இந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல நீங்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல, நமக்கும் இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட தூரமான ஒரு தொடர்பு தான் உண்டு. எனக்கு இந்த வரி அதிகமாக பிடிக்கும். சப்பரம் வந்திருக்கிற போது குருவானவர் இந்த வரியை சொல்லிதான் ஜெபிப்பார், இந்த பவனி இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக. சப்பரங்களை மந்திரிப்பதற்கு முன்பாக இந்த ஜபம் சொல்லப்படும். மன்றாடுவோமாக. எங்கள் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவரும் அது அன்பு திருமகனுமான இயேசுவினுடைய அன்னையினுடைய இந்த சுரூபத்தை தாங்கி வருகிற இந்த பவனியிலே பங்கெடுக்கிற இந்த மக்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த பவனி நினைவுபடுத்துவதாக. நாங்கள் இந்த உலகின் பார்வையிலே விண்ணக திருப்பயணிகள் என்பதை நினைவுபடுத்துவதாக. அருமையான ஒரு வாக்கியம், திருச்சபை அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிற வாக்கியம். நாம் இங்கு நிரந்தரமாக இருந்துவிட முடியாது. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல, நிரந்தரமற்றது, நிலையற்றது என்பதை உணர இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகமே நிரந்தரம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இப்படி வாழ்கிறவர்கள்தான் நிம்மதியாக வாழ முடியும். இப்படி வாழ்கிறவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு நிறைவை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிற செய்தி. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 3:20 இறை வார்த்தையில் பவுலடியார் இவ்வாறு சொல்லுவார், நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு, தமிழ்நாடு நமக்கு தாயகம் அல்ல, இந்த உலகம் நமக்கு தாயகம் அல்ல, மாறாக விண்ணகமே தாய் நாடு. எனவே அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற எல்லா வழிபாடுகளும் இதைத்தான் நமக்கு மையப்படுத்திய சிந்தனையை வழங்குகிறது. இந்த உலகிலே நாம் வீசா பெற்று கொண்டு வந்த பெரும்பாலும் பயணிகள்தான். இந்த பிறப்பிலே பயணம் தொடங்குகிறது, இறப்பிலே பயணம் நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் இந்த உண்மையை நாம் பல வேளைகளிலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. இந்த குறுகிய வாழ்வு என்பது ஒரு பயணத்திற்கு உட்பட்ட வாழ்வு என்றால் அது மிகையல்ல. பவுலடியார் இந்த பிலிப்பி நகர மக்களுக்கு சொல்லிய அதே செய்தி இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். விண்ணகமே நமக்கு தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வர காத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த விண்ணகமான அந்த விண்ணக தாய் நாட்டை நோக்கிய பயணத்திலே நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் செய்தி 17:14 இறைவார்த்தையில் இதே சிந்தனையைத்தான் நமக்கு ஆண்டவர் இயேசுவும் சொல்ல விரும்புகிறார். யோவான் செய்தி 17:14 இறைவார்த்தையில், உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் உலகம் நம்மை வெறுக்கிறது என்று. இந்த உலகம் நம்முடையது அல்ல, இந்த உலகத்திற்கானவர்கள் நாம் அல்ல, நமக்கு விண்ணகமே தாய் நாடு, அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். எனவே இந்த உலக எண்ணங்கள் நமது எண்ணங்களாக இருக்க முடியாது, இந்த உலக சிந்தனைகள் நமது சிந்தனைகளாக இருக்க முடியாது. இந்த உலகம் பணத்தை மையப்படுத்திய வாழ்வு ஒன்றுதான் வாழ்வு என்று சொல்லிக் கொடுக்கும். அதிகாரத்தை குவித்து வைத்துக்கொள், அதிகாரத்தினாலே ஆட்டிப்படை என்று இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த உலகத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் யோவான் செய்தியிலே இயேசு அழகாக சொல்லுகிறார். இந்த உலகம் பல வேளைகளிலே பல விஷயங்களை நமக்கு காட்டும், அது ஏற்புடையதாக கூட தோன்றும், அது நமது கண்களுக்கு உவப்பானதாக தோன்றும், களிப்பு ஊட்டுவதாக தோன்றும், வசீகரமானதாக தோன்றும். ஆனால் இது இந்த உலகத்திற்கானது, இந்த உலகத்திற்கானவர்கள் நாம் அல்ல என்பதை நாம் இன்றைக்கு உணர ஆண்டவர் அழைக்கின்றார். யாக்கோபு தனது திருமடல்ல 4:14 இவ்வாறு சொல்லுகிறார், 13:14 இறைவார்த்தை, இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள். பணம்தான் வாழ்க்கை, துட்டுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. யாக்கோபு இப்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த உலகம் நமக்கு தாய் நாடு அல்ல, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் இதெல்லாம் சம்பாதிப்போம், நன்றாக வாழ்வோம், சுபிட்சமாக வாழ்வோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி சொல்வது முறையற்ற செயல். மாறாக கடவுளுக்கு விருப்பமானால் நான் இதையெல்லாம் செய்வேன், கடவுளுக்கு விருப்பமானால் இவற்றையெல்லாம் செய்வேன் என்று சொல்லுவதுதான் முறை. எனவே அந்த கடவுளின் கையில் ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் நாம் கடவுளுக்குரியவர்கள், இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்ற சிந்தனையை தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதேபோல பிலிப்பி நகர மக்களுக்கு மீண்டுமாக பவுலடியார் இந்த சிந்தனையை சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:8-14 வரையுள்ள இந்த இறைவார்த்தை உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இந்த உலக காரியங்கள் நமக்கு பெரிதாக தென்பட்டால் கிறிஸ்து நமக்கு பெரிதானவராக தென்பட மாட்டார். இந்த உலக ஞானம் பெரிதென நாம் கருதினால் கிறிஸ்து கொடுக்கிற மேன்மையான ஞானத்தை நாம் பெற முடியாது. கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த உலக ஞானம் மடமையானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழப்பாக கருதினால்தான் கிறிஸ்துவை ஒப்பற்ற ஆதாயமாக கருதி கொள்ள முடியும். அவ்வாறு தனது மதம், தனது யூத சமயம் சமூகம் என்று ஓடிக்கொண்டிருந்த பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்டு அதுவரைக்கும் உலக போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டதற்கு பிறகு அவர் முன்பு கொண்டிருந்த எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறார். குப்பையாக கருதக்கூடிய மனநிலையை பெற்றுவிட்டார். எனவே இந்த பவுலடியார் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு. இந்த உலகம் வெறும் குப்பை. இந்த உலகம் தருகின்ற பாடங்கள், இந்த உலகம் தருகின்ற ஆசைகள், ஆசவாசங்கள், அல்லது இந்த உலகம் தருகின்ற பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், இவையெல்லாம் நொடிப்பொழுதிலே தோன்றி மறையக்கூடியவை. அப்படிப்பட்ட தோன்றி மறையக்கூடியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இயேசுவை நாம் புறம் தள்ளுகிறோம் என்று தான் அர்த்தம். இயேசுவை நாம் ஆதாயமாக்கி கொள்ள இவை எல்லாவற்றையும் குப்பை என கருத வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல என்ற சிந்தனையை தான் வளர்த்து கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 21 இவ்வாறு புதிய விண்ணகமும் புதிய மண்ணகத்தையும் எப்படி படைப்பது, இந்த உலகம் நமக்கானதல்ல, நாம் விண்ணகத்தை நோக்கியவர்கள் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். எனவே அவர் அவர்களுக்கு மக்களாயிருப்பார்கள், அவர் அவர்களின் கடவுளாயிருப்பார். இந்த உலகத்தை கை நிகழ்கிற போது ஆண்டவரே இறங்கி வருகிறார். புதிய விண்ணகத்தை மண்ணகத்தை உருவாக்குகிறார். ஆண்டவரின் மக்களாக நாம் மாறுகிறோம். ஆண்டவரே நமக்கு தந்தையாகவும் கடவுளாகவும் என்னாலும் இருப்பார். எனவே இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கிற பல்வேறு இன்னல்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் தவிடி முடி ஆகின்றன. இதைத்தான் இந்த திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியாக சொல்லுகிறார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன. எப்பொழுது துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, எப்பொழுது இல்லை? இந்த உலகம் என்னுடையது அல்ல என்ற உணர்வுக்கு வருகிற போது மட்டுமே இந்த உணர்வுகளுக்கு நாம் நம்மையே கையளிக்கிறோம். துயரம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், வேதனைகள் இருக்கக்கூடாது, சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறோம். அதற்கு ஒரே தீர்வு, இந்த உலகம் எனக்கானது அல்ல. இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை பிரித்தெடுத்து விட்டார். இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இந்த உலகத்திற்கானவன் அல்ல நான் என்பதை உணர 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 இந்த பல்வேறு துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் நம்மை ஒருபோதும் விழத்தாட்டச் செய்ய முடியாது. அந்த சிந்தனையைத்தான் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இறுதியாக ரோமை நகர மக்களுக்கு பவுலடியார் சொல்லுகிற செய்தி ரோமை நகர மக்களுக்கு 5:5 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இந்த எதிர்நோக்கு இயேசுவே நம் கடவுளாக இருப்பார், தந்தையே நம் கடவுளாக இருப்பார், நாம் அவரின் மக்களாக இருப்போம், புதிய விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைக்கக்கூடியவராக இருக்கிறார், இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், விண்ணகமே நமக்கு தாய் நாடு, இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. பவுலடியாரின் நம்பிக்கை நமக்குமான நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்தான் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லுகிற, உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து விட்டேன். அப்படி உலகத்தோடு தொடர்புடைய பிள்ளையாக இயேசு வாழவில்லை. அவருடைய அன்னை மரியா விண்ணகத்திற்கான அடையாளம் தூய ஆவியார் எப்பொழுது இறங்கி வந்தார் அன்னை மரியா மீது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று. இந்த உலகத்தின் பார்வையிலே அடிமைத்தனம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருக்கும் நான் அடிமையாக இருக்க முடியாது என்று இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அந்த நிலையை அன்னை மரியா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தூய ஆவியார் இறங்கி வருகிறார். அதேபோல இயேசுவின் மீது தூய ஆவியார் எப்பொழுது இறங்கி வந்தார்? இயேசு திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூய ஆவியார் இறங்கி வந்தார். அது ஏற்கனவே ஜோடிக்கப்பட்ட நிகழ்வு என்று நாம் நினைத்து கொள்ள முடியாது. மன்னக அடையாளங்களான அந்த சுய அடையாளங்கள் மேலோங்கி இருந்தன. திருமுழுக்கு யோவான்ட்டு நான் போய் திருமுழுக்கு பெறுவதா, என்னை விட அவர் வயதிலே முதிர்ந்தவராக இருந்தாலும் அவரே சொல்லியிருக்கார் இவரே மெசியா, இவருடைய விதியடி வாரை அவிழ்க்கக்கூடிய தகுதியற்றவன் என்று சொல்லியிருக்கிறார், இவரிடத்திலே நான் போய் எப்படி திருமுழுக்கு பெறுவது என்ற இந்த போராட்டம், மனப்போராட்டம் இயேசுவிற்கு அதிகமாகவே இருந்திருக்க வேண்டும். இப்படி இந்த மன்னக அடையாளங்களை இயேசு தனக்குள்ளே புதைத்து கொண்டதனால் அவர் இறங்கி சென்று திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூய ஆவியார் விண்ணக அடையாளம் இறங்கி வருகிறது, தந்தையின் அடையாளம் இறங்கி வருகிறது. இந்த மன்னக அடையாளங்கள், மன்னக ஆசைகள் எல்லாம் அடக்கப்படுகிற போது விண்ணகமே நம்மீது இறங்கி வரும். அதற்கு அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் மிகப்பெரிய வாழ்வு பாடங்கள். இயேசுவின் தோற்றமாற்றத்திலே இந்த நிகழ்வை தான் பார்க்கிறோம். தந்தையின் குரல் ஒளி, இவரே அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன் எப்படி எப்பொழுது சொன்னார் என்று நாம் யோசித்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற இந்த பதில் அவர் திருத்தூதர் பேதுருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கவில்லை. எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் செவிமடுக்கவில்லை. இறங்கி செல்வோம் என்ற செய்திகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிற போது தந்தையின் குரல் ஒலி கேட்டது. இந்த உலகம் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் செல்லவில்லை என்றால் நாம் கடவுளின் குரலுக்கு செவிமடுக்கிறோம். கடவுள் நம் மீது இறங்கி வருகிறார், தூய ஆவியானவருடைய அடையாளம் இறங்கி வருகிறது, விண்ணக அடையாளம் நம் மீது இறங்கி வருகிறது, நாம் விண்ணகத்திற்கான மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவின் வாழ்விலே இது அதிகமாகவே நாம் பார்த்த அனுபவிக்கிற செயல்கள். கெத்செமனி தோட்டத்திலே இயேசு அவர் அந்த வியர்வை, இரத்த வியர்வை வியர்த்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே இந்த துன்பக்களம் என்னிடமிருந்து அகலாதா என்று இந்த மன்னக மனிதராக அவர் வேண்டிய அந்த சமயத்தில், எனது திருவுளம் அல்ல உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று அவர் விண்ணகத்தை சார்ந்திருந்த அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். மன்னக இயல்புகளுக்கு அவர் தன்னை அடிமையாக்கி கொள்ளவில்லை. எனவேதான் ஒரு வானத்துதர் தோன்றி அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். எனவே என்றைக்கு நாம் மன்னகத்திலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்கிறோமோ, மன்னக அடையாளங்கள் எனது அடையாளங்கள் அல்ல என்று என்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, அன்றைக்கு நாம் விண்ணக அடையாளங்களால் நிறைவு பெறுகிறோம், விண்ணக ஆசிரால் நாம் நிறைவு பெறுகிறோம். விண்ணக அருள் அடையாளங்கள் நம்மீது பொழியப்படுகிறது. நாம் விண்ணகத்திற்கான மக்கள், நாம் விண்ணகத்தையே தாய் நாடாக கொண்ட மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட புரிதலைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பெற அழைக்கிறார். இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தார். இந்த உலகம் வெறுப்பதை ஒரு பெரிய விஷயமாக கருதுவோம். இந்த உலகத்திலிருந்து நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம், கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற உணர்விலே வாழ பழகிக்கொள்வோம். இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ கடவுள் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை விழத்தாட்டும், ஆனால் விண்ணக காரியங்களை, விண்ணக அடையாளங்களை அதிகம் அதிகமாக தியானிக்க, அதிகம் அதிகமாக நம் வாழ்விலே அவற்றை குறித்து யோசிக்க தியானிக்க செய்கிற போது ஆண்டவரின் ஆசி நம்மை வலுப்படுத்தும். அன்னை மரியாவை திடப்படுத்திய அதே ஆவியானவர், இயேசு ஆண்டவரின் நுழைந்த தூய ஆவியானவர், தந்தையாம் இறைவன், வானதூதரின் பராமரிப்பு பாதுகாப்பு நமக்கும் கிடைக்கும். அத்தகைய உயர்வான விண்ணக பேறுபலன்களால் ஆசிரால் நிரப்பப்பட தொடர்ந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். எனவே இன்றைய திருவாசகங்கள் அனைத்துமே அன்பை மையமாக வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய ஞாயிறுடைய வழிபாட்டு மைய பொருள் அன்பு. இந்த வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாகவும் இருப்பது இந்த அன்புதான். எனவே அன்பு என்பது ஒரு பரந்துபட்ட அன்பாக இருக்க வேண்டும். நமது அன்பு ஒரு குறுகிய மனப்பான்மை அன்போடு இருந்தால் அது நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகின்ற அன்பாக இருக்காது. மாறாக அது மனிதர்கள் இச்சையோடு கூடிய அன்பாக இருக்கும். எனவே இறைவன் விரும்புகின்ற அன்பானது ஒரு பரந்துபட்ட அன்பாக இருக்க வேண்டும். மாறாக அந்த அன்பில் நேர்மைத்தனம் இருக்க வேண்டும். அந்த அன்பில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். எனவே வெளிப்படையான உண்மையான அன்பு என்பது இறைவன் விரும்புகின்ற அன்பாக இருக்கிறது. எனவே அன்பு கொண்டு நாம் அனைவரும் வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். மேலும் குறிப்பாக நாமெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த அன்புதான் நமக்கு எப்பொழுதும் மருந்தாக இருக்கிறது. எனவே தனிமையில் இருக்கின்ற, மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அன்பை நாம் மருந்தாக கொடுப்போம். நிச்சயமாக அந்த அன்பு அவர்களை குணப்படுத்தும். அவர்கள் மீண்டுமாக இயல்பு வாழ்வுக்கு திரும்பி நாம் அனைவரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி ஆண்டவர் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடனும் இறை வேண்டுதலோடும் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மரணிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 25-26 34-35 மற்றும் 44-48. அந்நாளில் கொர்நேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாய் செயல்படுவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்தோசனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்று கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. I'm not afraid. இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7-10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15, இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்து நிற்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை.
மாண்டவரின் அருள்வாக்கு.
நட்பு பிரிவினை பார்க்காது. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு பழமையான ஒரு கதை ஆங்கிலத்தில் வந்த அந்த கதை. அந்த கதையினுடைய தலைப்பு இவ்வாறாக அமைந்தது, ஜீசஸ் அட் தி ஃபுட்பால் கோர்ட். இயேசு ஒரு கால்பந்து மைதானத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒரு கதையினுடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த கதை எப்படியாக ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கால்பந்து மைதானத்தில் இரு அணிகளுக்கு இடையே போட்டி ஆரம்பமாக போகின்றது. ஒரு அணியினுடைய பெயர் கத்தோலிக்க திரு அவை, அதாவது கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த வீரர்கள் ஒரு அணியின் பக்கமாக இருக்கிறார்கள். அப்ப எதிரணி யாராக இருப்பார்கள் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்பலாம். நீங்கள் நினைப்பது கூட போது பதிலாக அமைய போகின்றது. கத்தோலிக்க திரு அவை ஒரு அணியில் இருந்தால் அதற்கு எதிர்மறையாக நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள், பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் மற்றொரு அணியில் இருக்கின்றார்கள். சரி, இந்த இடத்துல இயேசு எங்க இருப்பாரு? நீங்களா நினைக்கலாம், இயேசு அங்க ஒரு அம்பியரா, ஒரு நடுவரா அங்கு இருப்பாரு நீங்களா நினைக்கலாம். ஆனா இயேசு அங்கு நடுவராக அங்கு இருக்கவில்லை, மாறாக அவர் அந்த மைதானத்தில் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைந்திருக்கின்றார். எனவே போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே போட்டியானது ஒரு உச்சகட்டத்திற்கு அடைகிறது. அனைத்து வீரர்களும் அந்த கோலை அடிப்பதற்காக போராடி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே கத்தோலிக்க திரு அவையினுடைய வீரர்கள் தங்களுடைய முழு பலத்தையும் அங்கு காட்டுகிறார்கள். எனவே அவர்களுக்கு சாதகமாக பந்தானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த ஒரு வீரர் ஒரு கோலை அடிக்கின்றார். எனவே மைதானத்தில் இருக்கின்ற அனைத்து வேடிக்கை பார்ப்பவர்கள் ஆடியன்ஸ் அனைவருமே எழுந்து நின்று கைகளை தட்டி நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை அந்த வெற்றிக்கு அழைத்து சென்ற அந்த வீரரையும் அந்த அணியரையும் அனைவரும் பாராட்டுகிறார்கள். அனைவரும் இயேசுவின் பக்கம் தன்னுடைய முகத்தை பார்க்கிறார்கள். இயேசுவும் எழுந்து நின்று அந்த வீரர்களுக்காக கைகளை தட்டி அவர் உற்சாகமாக ஒரு குரல் எழுப்பி பாராட்டுகிறார்கள். எனவே அனைவருடைய மனதிற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவர் கத்தோலிக்க திரு அவைக்கு சாதகமாக இருக்கிறார் என்று அனைவரும் சந்தோஷத்தோடு மீண்டுமானது போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே எப்பொழுது ஒருவர் தோல்வியை சந்திக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியை அடைவதற்கு இருமடங்கு தங்களுடைய வேகத்தோடு செயல்படுவார்கள் என்பது போல, பிரிவினை சபையை சார்ந்த வீரர்களும் தாங்கள் இரு பலத்தோடு அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்ட ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அவர்கள் பக்கமாக சாதகமாக பந்தானது சென்று கொண்டிருக்கிறது. எனவே பிரிவினை சபையை சார்ந்த அணியினர் மற்றொரு ஒரு கோலை அடிக்கின்றார்கள். அப்பொழுது மைதானமானது மிகவும் அமைதியாக இருக்கிறது. அனைவருடைய கண்களும் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் திரும்புகிறது. இயேசு என்ன செய்ய போகிறார் என்று அனைவரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து நின்று உற்சாகத்தோடு கைத்தட்டி அவர்களை ஆர்ப்பரித்து அவர்களை பாராட்டுகிறார். எப்படியாக கத்தோலிக்க திரு அவை அணியிருக்கு அவர் பாராட்டை தெரிவித்தாரோ, அதே போல பிரிவினை சபையை சார்ந்த அந்த அணியினருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமமாக காட்டுகிறார் பாராட்டை என்பதை அந்த மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்கின்றார்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு கதைதான். ஆனால் இருந்தாலும் இந்த கதையிலிருந்து இறைவனுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, இறைவன் எப்படியாக அன்பு செலுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது இன்றைய வாசகங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. எனவே ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். எனவே இந்த முதல் வாசகம் எந்த ஒரு பின்னணியில் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, முதல் ஏற்பாடானது ஒரு பிரச்சனையோடு ஆரம்பிக்கின்றது. என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, ஆதிக்க யூதர்களுக்கும் பிறவினத்து மக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறது. விருத்த சேதனம் என்ற ஒரு சடங்கு முறை, யாரெல்லாம் விருத்த சேதனம் செய்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் மீட்பு அடைய முடியும், அவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று இயேசுனுடைய சீடர்களில் பாதி பேர் அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பிரிவினராக இயேசுனுடைய சீடர்கள் மத்தியில், இல்லை இல்லை, புறவினத்து மக்களும் மீட்பு அடைய முடியும், விருத்த சேதனம் இல்லாமலும் அவர்கள் மீட்பு அடைய முடியும், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், அவர்களும் திருமுழுக்கு பெற முடியும் என்று மற்றொரு பிரிவினர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது எதில் உண்மையாக இருக்கிறது, எதை கடவுள் விரும்புகிறார் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்றது. யாரெல்லாம் புறவினத்து மக்களாக இருக்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் திருமுழுக்கு பெறும்போது தூய ஆவியாரை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் தூய ஆவியாருடைய துணையோடு இருக்கின்றார்கள், பரவச பேச்சு பேசுகின்றார்கள். தூய ஆவியாருக்குடைய இயல்பையும் கனிகளையும் கொடைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே கடவுள் ஆள் பார்த்து செயல்படவில்லை, அனைவருக்கும் ஆண்டவர் பொதுவாக இருக்கிறார் என்பதை அப்பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். எனவே ஆண்டவருடைய அன்பு என்பது ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. நீங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுளை நான் நம்பவில்லை, கடவுள் இல்லவே இல்லை நீங்கள் என்று சொன்னாலும் சரி, கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார். இல்லை இல்லை, எங்கள் சமயம்தான் மிகப்பெரியது, எங்களுடைய ஜாதி தான் மிகப்பெரியது என்று உங்களுக்குள் பல பிரிவினைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. ஆண்டவர் நாம் அனைவரையும் சமமாக மதிக்கின்றார். நமக்கு சமமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே வானத்திலிருந்து மழை பொழிகிறது, இந்த மழையானது நல்லவர்களுக்கு மட்டும்தான் தீயவர்களுக்கு கிடையாது என்று பிரித்து பார்ப்பது கிடையாது. மாறாக மழை என்பது அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்படுகின்றது. அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, உயர் ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, அகதிகளாக இருந்தாலும் சரி, உரிமை குடிமக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிரிவினை சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் கடவுள் சமமான ஒரு அன்பை கொடுக்கின்றார். எனவே இந்த அன்புதான் நம்முடைய வாழ்வினுடைய மையமாகவும் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வினுடைய அங்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் கவனிக்கும் பொழுது, யாரெல்லாம் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்களா, அல்லது இச்சைக்குரிய உடல் சுகத்தோடு நாம் பிறந்தவர்களா என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை வாழ்வானது அன்பை மையமாக வைத்து வாழும் பொழுது, நம்முடைய பேச்சும் சரி, நம்முடைய சொற்களும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையும் சரி, அனைத்துமே இந்த அன்பை மையமாக வைத்து நாம் செயல்படும் பொழுது நாம் அனைவரும் புரிந்து கொள்ளலாம், நாம் கடவுளமிருந்து பிறந்தவர்கள். எனவே கடவுளிடந்து பிறந்த அனைவருமே இந்த அன்பு வாழ்வை நம்முடைய மையமாக கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதை தான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை தெரசா அவர்கள் இவ்வாறாக சொல்வார்கள், அன்பு என்பது கடன் மாதிரி. எந்த அளவுக்கு நாம் அன்பை கடனாக கொடுக்கின்றோமோ அதை நாம் வட்டியோடு திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்பதை அன்னை தெரசா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதைதான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்ட நம்முடைய அன்னை தெரசாவுக்கு மீண்டுமாக ஒரு பதில் அன்பாக, ஒரு வட்டியுடன் கலந்த அன்பாக அவருக்கு மீண்டும் கிடைத்தது. அதனால் தான் இன்று அவரை நாம் புனிதையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் அவர்கள் சொல்வார்கள், அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது சொல்லி நாம் ஒரு வார்த்தையால் சொல்கின்றோம். அந்த சொற்களில் அன்பு என்பது வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது. நான் உன்னை இந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறேன், இந்த அளவுக்கு அளவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவு குறியீட நம்ம காட்ட முடியாது. ஆனால் செயல்களில் அதை விளக்கம் பெறுகிறது. எனவே அன்பு என்பது வெறும் சொற்களால் சொல்லி முடிப்பது மட்டுமல்ல, மாறாக அதில் செயலில் காட்டுவதுதான் ஒரு உண்மையான அன்பாக இருக்கிறது. நாம் அனைவரும் ஏழையின் மீது அன்பு கொள்ள வேண்டும், ஏழையின் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முறைப்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது அன்பை மையமாக கொண்டு செயல்படுகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மேலுமாக நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய எதிரிகளுக்காக மன்றாடுகிறோம். என்னுடைய எதிரி நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய குடும்ப வாழ்க்கையானது நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அதை ஜெபத்தோடு நாம் நிறுத்தி விடாமல் மேலுமாக அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக நாம் காட்ட வேண்டும். அவர்கள் அழைக்கின்றார்களோ இல்லையோ, அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது முதல் ஆளாக நாம் அனைவரும் சென்று அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம எதிரியாக காண்கின்ற ஒவ்வொருவருமே மனமாறி ஆண்டவருடைய பக்கம் திரும்பி வந்து நம்மளை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையானது அவர்களுக்கு உருவாக்கப்படும் என்ற உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கையை வாழ நம்முடைய ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழகாக சொல்கின்றது. என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, இனிமேல் நான் உங்களை பணியாளர்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன். காரணம், பணியாளர் என்பவர் தலைவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். தலைவர் என்ன சொல்கின்றார்களோ அதை தான் செயலாற்ற வேண்டும். தலைவர் நினைப்பதையோ அல்லது அவர் என்ன செயல்பட வேண்டும் என்ற திட்டத்தையோ அந்த பணியாளர்களுக்கு தெரியாது. இதை செய் என்றால் அந்த பணியாளர் செய்வார். எனவே அப்படிப்பட்ட உறவு முறையோடு நான் உங்களோடு பழகவில்லை, நான் உங்களை நண்பர்கள் என்று நான் அழைக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே இந்த நண்பர் நட்பு என்பது ஒரு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு உறவு முறையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறக்கும் பொழுதே அப்பா அம்மாவை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை, அது கடவுளாக கொடுத்தது. மேலுமாக நம்முடைய உறவினர்களை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை, அது கடவுளாக கொடுத்தப்பட்டது. ஆனால் நம்முடைய உரிமையோடு தேர்ந்தெடுக்க உரிமையே கடவுள் நமக்கு இந்த நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நட்பு என்பது ஒரு வெளிப்படையான தன்மையோடு இருக்க வேண்டும். நட்போடு நாம் பழகும் பொழுது, இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த பிரிவினையை சார்ந்தவர் என்று நாம் அனைவருமே பிரித்து பார்ப்பதில்லை. இது என்னுடைய நண்பர், இது என்னுடைய தோழி, இவருக்காக நான் அனைத்தையுமே செய்வேன் என்ற உறுதிப்பாடோடு நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் முதல் முறையாக தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றார். எனவே நண்பர்கள் என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்ற அனைத்தையும், அவருடைய திட்டத்தையும், அவருடைய செயல்பாட்டு அனைத்தையும் அந்த சீடர்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்றார்கள், அதை அறிந்து கொள்கின்றார்கள். அதன் வழியாக இந்த உலகத்தில் இறையாட்சியை மலர செய்கிறார்கள். அதற்காக தான் ஆண்டவர் அந்த நண்பர்கள் தோழிகள் என்ற ஒரு நட்புறவை ஆண்டவர் உருவாக்குகின்றார். ஒரு முறை இந்த யூடியூப்ல பல வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மறக்க முடியாத ஒரு காணொளி காட்சி. ஒரு நண்பனுக்கு கொரோனா தொற்று நோய், அவர் வீட்டில் தனிமையாக இருக்கிறாரு. அவரை அழைத்து கொள்வதற்காக அரசாங்கத்திலிருந்து ஆம்புலன்ஸ் ஆனது அனுப்புகிறாங்க. அப்போ அவங்கனா நல்ல உடை அணைந்து, பாதுகாப்பான உடை அணைந்து அவரை அவரை கூட்டிகிட்டு செல்வதற்காக அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க வீட்டு உறுப்பினர்கள்லாம் தள்ளி நிற்கிறாங்க, அவரை தொடக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த நண்பர் வந்து மிகவும் வருத்தப்படுகிறார். ஐயோ, என்னை தொடுவதற்கோ என்னை பார்ப்பதற்கோ யாருமே வரலை என்று சொல்லி அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது நண்பர்கள் உடனடியாக வந்து அவரை கட்டி அணைத்து கொள்கிறார்கள். இதோ மிகப்பெரிய ஒரு தொற்று நோய், உயிரை கொல்லக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோய் உள்ள உச்சகட்டமான அந்த காலகட்டத்தில் என் நண்பன் பாதிக்கப்பட்டு இருக்கின்றான், அவன் தனிமையாக இருக்கிறான், அவரை நான் கட்டி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நண்பர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை, என்னுடைய நண்பன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவன் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும் என்று அவர்கள் அன்போடு அரவணைத்து அவனை கட்டி தழுவி அந்த மருத்துவமனைக்கு அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அறிவு இருக்கிறது, கட்டி பிடித்தால் நோய் பரவும் என்று அவர்களுக்கு தெரிந்தது. இருந்தாலும் என்னுடைய நண்பருக்காக என் உயிரை போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு உயர்ந்த அன்பு நட்பிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்படும் பொழுது, திருமணம் அல்லது இறப்பு போன்ற காரியங்களில் பண பிரச்சனை ஏற்படும் போது, முதலில் நாம் உறவினர்களுக்கு நாம் அழைப்பு கொடுப்போம், பல உறவினர்களிடத்தில் நாம் பணத்தை கேட்போம், ஆனால் அவர்கள் அனைவரும் இல்லை என்ற பதில்தான் கொடுத்திருப்பார்கள் என்பதை அனுபவபூர்வமாக பல நபர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நண்பனிடம் கேட்கும் பொழுது உரிமையோடு அதனை கொடுப்பார், கடனாக கொடுப்பதில்லை, இதோ என்னிடம் இருக்கிறது நீ வைத்துக்கொள் என்று நட்போடு அவர் கொடுப்பார், அந்த தோழிக்குரிய உறவோடு அவள் கொடுப்பாள் என்பதை பல நபர்கள் என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். நானும் என்னுடைய நண்பர்களுடைய வட்டாரத்தில் உணர்வு பூர்வமாக, அனுபவ பூர்வமாக இதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அன்பார்ந்தவளே, இந்த நட்பு என்பது எதையும் பிரித்து பார்க்காமல் ஒரு பரந்துபட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. எனவே அந்த அன்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே ஆண்டவருடைய அன்பு என்பது ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அதே போல நாம் அன்போடு பழகும் பொழுது நம்முடைய நண்பர்களிடத்திலும் தோழிகள் இடத்திலும் நம்முடைய உறவு முறையினரும் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களைப் போல நாம் பாவிக்க வேண்டும். என்னுடைய தந்தையும் சரி, என்னுடைய தாயும் சரி, அவர்களை நண்பர்களைப் போல அணுக வேண்டும். நண்பர்களிடத்தில் நாம் எதையும் மறப்பதே கிடையாது, எதையும் மறைக்கவும் முடியாது, அனைத்து உண்மைகளையும் நம்முடைய நண்பர்களிடத்தில் சொல்லிவிடுவோம். அதே போல நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நண்பர்களைப் போல பாவித்து அவர்களிடத்தில் நாம் வெளிப்படையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு சிக்கலும் வராது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட பரந்த அன்பு, இறை அன்பு என்னாலும் நம்முடைய உள்ளத்தில் பற்றி எரிய வர வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம், இறையாசிர் பெறுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் கூடமான பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பழியின் காணிக்கைகளோடு நாங்கள் எங்கள் வேண்டுதல்களை உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்று கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தரவாய் வாழ்ந்து ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து
பாடுவோம்ன்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுவ, உமது ஆட்சி வருவ, உமது திருவுள்ளம் இன்று
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற இந்த அமைதியை நாம் அருகில் இருப்பவரோடு பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லி தனது உயிரையே கொடுத்த உன்னதமான ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னாலும் நாம் ஆண்டவரோடு அன்புறவில் இருக்கவும், மேலுமாக ஆண்டவருடைய படைப்பாக இருக்கின்ற இந்த இயற்கையோடும் இறை மக்களோடும் நாம் அனைவரும் அன்போடு வாழ்வதற்கு வர வேண்டி இந்த பாடல் வழியாக நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எடுத்துரைப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ ஆபத்தான தண்ணீரில் நாங்கள் நடந்தாலும், எங்களை பயமூட்டும் அக்கிடையில் நாங்கள் இருந்தாலும், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு நீர் வாசம் செய்கின்றீர், எங்களோடு நீர் நடக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உமது அன்பையும் பேரன்பையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இதோ என் மகிழ்ச்சியில் நிலைத்திருங்கள், என் மகிழ்ச்சி உங்களுள்ளும் என் மகிழ்ச்சி உங்களுள்ளும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வாழ்வு பெறுவீர்கள் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தீரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து என்னாலும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கவும், உமது பிள்ளைகளாக ஆண்டவரிடமிருந்து பிறந்த மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு துணையாக இருக்கின்றீரே. இதோ நான் உங்கள் ஆண்டவர், நீங்கள் என் மக்கள்கள் என்ற உடன்படிக்கையை, முறிவுபடாத உடன்படிக்கையை என்னாலும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இஸ்ரேல் மக்கள் எகத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான வேதனைகள் இருக்கும் பொழுது அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு என்று ஒரு நாட்டை வாக்குறுதியாக கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை அனைவரும் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நீதாமே துணையாக இருந்து கொண்டிருக்கின்றீரே. அதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ பல நேரங்களில் பல நபர்களுடைய இறப்பை நாங்கள் அறிகின்றோம். இதோ இவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள், இவர்கள் மருத்துவமனையில் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு அலைபேசியின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த கொரோனா என்ற தொற்று நோய் எங்களுக்கும் ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியருளும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன என்ற அந்த பேதுருவினுடைய அறிக்கையின்படி நாங்கள் உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவர் தன்னுடைய உயிரையே எங்களுக்காக கொடுத்து தன்னுடைய அன்பை இந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாங்கள் அழிவு பெறக்கூடாது, நாங்கள் இறக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய இன்னுயிரையே எங்களுக்காக கொடுத்தார். எனவே ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு செயலாற்றுகிறார், எங்களோடு வாசம் செய்கின்றார். எந்த நம்பிக்கையே ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் உறுதியான நம்பிக்கையே ஆண்டவரே நீரே அவர்களுக்கு நிறைவாக தந்திருளும். எவ்வாறு பாறையின் மீது கட்டப்பட்ட வீடானது மிகவும் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கின்றதோ, அதே போல ஆண்டவரே நாங்களும் பாறையின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். இதோ எங்களுடைய ஆண்டவர் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். யாரை நோக்கி எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் எழுப்புவோம், இதோ மலைகளை நோக்கி உங்கள் கண்களை உயர்த்துங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவரை நோக்கி மட்டுமே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த துன்பமான காலகட்டத்தை நாங்கள் கடந்து செல்வதற்கு நீதாமே எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் துணிவையும் எங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் அதிகமாக தந்து என்னாலும் எங்களை உமது அரவணைப்பில் வாழ்வதற்கு நீதாமே துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவரே, இதோ இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் பொருளாதார சிக்கலில் பாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பானது உமது அன்பை போல ஆள் பார்த்து செயல்படாத அன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ பணக்காரனுக்கு ஒரு அன்பு, ஏழைகளுக்கு மற்றொரு அன்பு என்று எங்களுடைய அன்பை நாங்கள் பிரித்து பார்க்காமல் ஆண்டவரை போல நாங்கள் அனைவருக்கும் ஒரு சமமான அன்பின் வாழ்வை வாழ்வதற்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீதாமே எங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் இறை அச்சத்தையும் எங்களுக்கு முழுமையாக தந்து எங்களை எந்நாளும் நீரே காத்து வழிநடத்த உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகின்றோம். தூசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய அன்பின் ஆண்டவரே, இந்த தொற்று நோய், இந்த ஊரடங்கு எங்களுக்கு சுமையாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் இதை நாங்கள் சுமக்கின்றோம். எங்கள் சுமைகளை ஆண்டவர் நீதாமே எளிமையாக மாற்றியருளும். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையே ஆண்டவரை எங்களுக்கு நிறைவாக தந்திருளும். நாங்கள் ஆண்டவரை மட்டுமே உறுதியாக நம்பி இந்த காலகட்டத்தை நாங்கள் கடந்து செல்வதற்கு நீதாமே எங்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் நிறைவான அமைதியையும் ஞானத்தையும் இறை அச்சத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை எந்நாளும் ஆசீர்வதிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு நீதாமே உமது வல்லமையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பில் என்றும் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது.